الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشر الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனே அல்லாஹ், அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சையதுல் முர்சலீன், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஊத் தாபிஈன்கள், இறுதி நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன், இத்திகாஃபுடைய நீயத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, வல்ல அல்லாஹ் என் வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ அவ் அனைத்து விடயங்களையும் கஷ்டம் பாராதே, சிரமம் பாராதே எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விற்றெல்லாம் அல்லாஹ் தவிர்ந்து நடக்கும்படி எம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துள்ளானோ அவ் அனைத்து விடயங்களை விற்றும் முற்று முழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும், முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன், நசீஹத் என்னும் நல்லுபதேசமும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வாழ்வில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நஅமத், அவனுடைய சத்திய மார்க்கத்தில் எம்மை பிறக்க வைத்தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது நாட்டை பொறுத்தமட்டில் சுமார் 2 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நாட்டில் சுமார் 20 லட்சம் அல்லது 22-23 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த 1 கோடியே 80 லட்சத்தினுள் ஒரு மனிதனாக ஆக்காமல் இந்த சிறிய ஒரு கூட்டத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்திய மார்க்கத்தில் படைத்துள்ளான சகோதரர்களே, இதற்கு நானும் நீங்களும் அதிகம் அதிகம் அந்த ரப்புக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா படைத்த இந்த வானத்துக்கு கீழால், அல்லாஹ் படைத்த இந்த பூமிக்கு மேலால் நாம் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கியான ஒரு மாதத்தில் இருந்து மாண்புமிகு ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த வருடங்களில் எம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். சென்ற வருடம் எம்மோடு சாப்பிட்டவர்கள், எம்மோடு பிரயாணம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் தற்பொழுது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் நோயாளிகளாக நடந்து கொள்ள முடியாது மஸ்ஜிதுக்கு வருவதற்கு வீடுகளிலே அங்காங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்குடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். சந்தோஷமாக குளித்துக் கொண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த சுத்தக்கூடிய பயனும் இந்த பட்டக்கூடிய இந்த பல்பும் இது ஆஹராவை நோக்கமாக வைத்துத்தான் பத்துகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத் ஏனைய முஸ்லிம் நாடுகளுக்கு கூட கிடையாது, ஏனைய முஸ்லிம் நாடுகளுக்கு கூட கிடையாது. அல்லாஹ் எமக்கு ஏராள நியமத்துகளை தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்களே இன்றைக்கு நான் பேசப்போகக்கூடிய நியமத்தை தான் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கபருக்கு போனதற்கு பின்னாலும் எங்களது எங்களுடைய கபரே இன்னாருடைய தந்தை தான் அடக்கப்பட்டிருக்கிறாரே, இன்னாருடைய தாய் தான் இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்கின்ற ஒரு சந்ததியினர் அவர்கள்தான் நமது குழந்தைகள். அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எமக்கு அல்லாஹ் தந்த பெரும் நியமத்து. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள், சொத்து செல்வங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை எத்தனையோ பேருக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் இன்றும் அழுது கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் உடத்திலே கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிறார்கள், உம்ராக்களில் போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வங்கள் இவர்கள் யார்? இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கிஃப்டாக கொடுக்கிறான். யஹபு என்று சொன்னால் அல்லாஹ் ஹிபத்தாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கிஃப்டாக கொடுத்திருக்கிறான், பரிசாக கொடுத்திருக்கிறான், நன்கொடையாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், தாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் அல்லாஹ் கலந்து கொடுத்திருக்கிறான். இன்னும் நாடியவர்களை வயஜாலோ மை அஷாஉமா, மலடர்களாக மலடிகளாக குழந்தையே இல்லாதவர்களாக அல்லாஹ் சிலர்களுக்கு சிலர்களை அப்படி ஆக்கியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குழந்தைகள் யார்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். ஹஜ்ரத் உஸ்மானுல் ஹகீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குழந்தையை வளர்த்தார்கள், அவர்களுடைய குழந்தைகளுக்கு என்ன உபதேசத்தை போதித்தார்கள், என்ன விடயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனதுடைய அவன் வழிகவரி போகும் பொழுது, மார்க்கத்தை விட்டு போகும் பொழுது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடத்தியே துடித்தார்கள், அழுதார்கள், கெஞ்சினார்கள். கப்பலை கட்டி கொண்டிருக்கும் பொழுது சிலர்கள் வந்து கப்பலில் ஏறிக்கொண்டாங்க. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஏறல்ல, அவன் கப்பல் கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலை கடந்து செல்லுகிறான். மகனை பார்த்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் அருமை மகனே, யா புனையர் கம்மனா, எங்களோட ஏறிக்கோ, எங்களுடைய அருமை மகனே, வலா தகும் அல் காஃபிரீன், நீ காஃபிர்களோடு சேர்ந்து நாசமாய் போய்விடாது மகனே, எங்களோட நீ ஏறிக்கோ இந்த கப்பல்ல, நீ பாதுகாப்பு பெறுவாய் என்று வாப்பா மகனை பார்த்து அழைக்கிறாரு. மகன் ஏறு மகனே, வாப்பா ஏறிக்கோ, வாப்பா நீ தப்பிக்கொள்வாய், அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அழைத்த வரலாறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் அந்த மகனுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. அவன் சொன்னாராம், சொன்னார்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்பொழுது வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வந்தால் நீ அழிந்து நாசமாய் போவாய், இந்த கப்பல்ல ஏறிக்கொண்டா நீ தப்பிக்கொள்வாய், மகனை ஏறிக்கொள்வே என்று சொல்லும் பொழுது அந்த மகன் சொன்னானாம், வாப்பாவை பார்த்து, வாப்பா வெள்ளமா வரப்போகுது,
வெள்ளம் வந்தால் நான் ஒரு மலையின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டு அந்த மலையில் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன், வெள்ளம் வந்துவிட்டு போய்விடும் என்று அவன் சொன்னான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்றைக்கு வெள்ளம் வெள்ளமாக வந்தால் பிரச்சனை கிடையாது, உனக்கு தப்பிக் கொள்ளலாம், ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய வெள்ளம் அது வெள்ளம் அல்ல, அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை வெள்ளத்துடைய ரூபத்தில் வரப்போகின்றது மகனே என்று எவ்வளவு கெஞ்சினான். மகன் கேட்கல, வாப்பட பேச்சு கேட்காத மகன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வெள்ளத்தின் மூலமாக வெள்ளம் பெருக்கெடுத்து சுமார் எடுத்துச் செல்லக்கூடிய காட்சியை கண்டு வாப்பு அழுகிறார்கள், சொல்கிறார்கள், யாரும் யாரும் என்னுடைய மகன், அவன் என்னுடைய ஃபேமிலியை சார்ந்தவன், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், இன்னபினி மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகிறான், அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் சாலிஹான மனிதன் அல்ல, ஒழுக்கமுள்ளவன் அல்ல என்பதை ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லி தெளிவுபடுத்துகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய முடிவு மிகவும் பயங்கரமாக மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய கையிலே தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அமானியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அது எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். நிச்சயமாக இந்த அமானிதத்தை பற்றி நாளைய கயாமத்துடைய நாளிலே கேட்கப் போகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு அவர்களை நாங்கள் தக்வா உள்ளவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருடைய கையிலும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இஸ்லாத்தின் ஐந்தாவது ஹலீஃபா என்று போற்றப்படக்கூடியவர்கள். இவர்கள் உலகத்தை நாட்டை ஆட்சி செய்துவிட்டு கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரர் போய் சொன்னாரா, நானா நீங்க இந்த நாட்டை ஆட்சி செய்துவிட்டு இன்றைக்கு உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த அரசர்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு, அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தரக்கு அல்ஃப அல்ஃபின் ஆயிரம் ஆயிரமாக சொத்துக்களை எல்லாம் விட்டு சென்றார்கள். நீங்க இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்துவிட்டு குழந்தைகளுக்கு எந்த சொத்தையும் கொடுக்காமல் உழைக்கிறீர்கள். அவர் சொன்னாராம், உதுஉனி அவுலாதி, உதுஉனி அவுலாதி, என்னுடைய குழந்தைகளை கூப்பிடுங்கோ என்று சொன்ன பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய குழந்தைகள் அனைவரும் வந்தார்களாம். இவர் நினைத்தாராம், இப்பொழுதுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மண்டை வேலை செய்ய போகுது, மூளை திரைப்பட்டிருக்கின்றது என்று சிந்தித்தாராம். அவர் கூப்பிட்டு சொன்னாராம், மகன்மார் எல்லோரையும் பார்த்து, ஓ என்னுடைய மகன்மார்களே, நான் இந்த நாட்டுடைய அரசனாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு முக்கியமான சில விடயங்களை சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்களாம், நான் உங்களை சிறு வயதில் இருந்து அந்த ரப்புடைய அச்சத்தோடு பயத்தோடு அந்த ரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சுன்னாக்களை எல்லாம் நான் உங்களுக்கு கற்பித்து தந்தேன். ஹலால் ஹராமிலே பேணல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், அல்லாஹை அஞ்சு நடக்க வேண்டும், அவனுடைய கட்டளைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறானோ அதை நீங்கள் செய்யக்கூடாது, நபி அவர்கள் எந்த வழிமுறையை எங்களுக்கு காட்டித் தந்தார்களோ அதைத்தான் நீங்கள் வாழ வேண்டும், நான் முந்தைய அரசர்கள் போன்று காணியையோ பூமியையோ சொத்து செல்வங்களையோ வாகனங்களையோ மாடு மாளிகைகளையோ நான் உங்களுக்கு சொத்துக்களாக எழுதித் தரவும் இல்லை, யாருடைய சொத்தை அபகரித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவும் இல்லை, நான் உங்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சொத்து இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த தக்வா, இந்த சாலிஹான அமல், இதோடு நீங்கள் வாழும் காலமெல்லாம் உலகத்தில் கண்ணியமாக வாழ்வீர்கள். எப்பொழுது நீங்கள் இதனை விட்டு விடுவீர்களோ அன்று நீங்கள் பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள், அதற்கு நான் பொறுப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல் குர்ஆனுடைய ராயத்தை ஓதி காட்டினார்களாம். சொன்னார்களாம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சாலிஹான மக்கள் உலகத்தில் யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த சாலிஹீன்களை அல்லாஹ் பொறுப்பேற்பதாக சொல்லுகிறார். எனவே எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், அந்த ரப்பு உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். போன சகோதரருக்கு முகத்திலே அறைந்தது போன்றது இருந்ததாம். நான் நினைத்தது இவர் சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுப்பார் என்று, ஆனா இவர் கூப்பிட்டு எதையும் சொல்லி அனுப்பினாரே என்று சொல்லிவிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலிருந்து விடைபெற்று சென்று விட்டாராம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிற்காலத்தில் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா என்று நினைக்கிறேன் அவர்கள் சொல்கிறார்களாம், எந்த வாப்பா தனது குழந்தைகளுக்கு சொத்து செல்வங்களை மாத்திரம், இந்த துனியாவுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் காணியையும் பூமியையும் பணங்களையும் மாத்திரம் தனது குழந்தைகளுக்கு சேர்த்து விட்டு அவர்கள் நன்றாக வாழட்டுமே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவர்கள் நிம்மதியாக வாழட்டுமே என்று துனியாவை மாத்திரம் கொடுத்துவிட்டு தீனை கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்களே, அப்படிப்பட்ட அவர்களுடைய குழந்தைகளை நாங்கள் பிற்காலத்தில் எங்களுடைய கண்களால் பார்ப்போம். அவர்கள் பாதை ஓரங்களில் பிடவை துண்டுகளை விரித்து அமர்ந்து பிச்சை கேட்கக்கூடிய காட்சியை நாங்கள் எங்கள கண்களால் கண்டோம். எந்த வாப்பா தனது குழந்தைகளுக்கு தீனை கொடுத்தார்களோ, தொழுகையை தொழும்படி கற்பித்துக் கொடுத்தாரோ, தக்வாவை சாலிஹான அமலை அந்த நபியுடைய வாழ்க்கையை எந்த வாப்ப கற்றுக் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய குழந்தைகளை நாங்கள் பிற்காலத்தில் பார்த்தோம். பிற்காலத்தில் நடைபெற்ற அதிகமான யுத்தங்களுக்கு அவர்கள் செலவழித்த செலவீனத்தை பார்த்தால் அதனை மட்டிட முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய ஒரு சொத்து இந்த தீனுடைய சொத்து. இன்றைக்கு நீங்க 7, 9, 10 ஆண்டு 11 குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு நபியவர்கள் அவர்களுக்கு எத்தனையாம் வருடத்தில் நுபுவத் கிடைத்தது என்று கேட்டால் நான் நினைக்கிறேன் 100% மாணவர்கள் சொல்ல மாட்டார்கள். நபியவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் நிச்சயம் சொல்ல மாட்டார்கள். நாம் கேட்டு பார்த்திருக்கிறோம் பல இடங்களில். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் எத்தனை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய ஒரு நாடு இது பௌத்த நாடு என்று சொல்லுகிறோம். ஏனைய முஸ்லிம் நாடு என்று நாம் பாகிஸ்தானை சொல்லுகிறோம், ஜோர்டான் ஒரு முஸ்லிம் நாடு என்று சொல்லுகிறோம், இஜிப்த் ஒரு முஸ்லிம் நாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் சத்தியமான உண்மை என்ன தெரியுமா? அந்த முஸ்லிம் நாடுகளுக்கு இல்லாத சுதந்திரத்தை இந்த நாட்டில் சிறுபான்மையராக நாம் இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அதனுடைய அருமை பெருமை அதனுடைய பெருமை எங்களுக்கு விளங்குவதில்லை. ஜோர்டான் நாடு ஒரு முஸ்லிம் நாடு. அந்த நாட்டில் உள்ள அதிகமான பெற்றோர்களுடைய குழந்தைகள் நாவலப்பிட்டி ஹாஷிமியா மதரசால போய் பார்த்தால் தெரியும், அதிகமான குழந்தைகள் ஜோர்டான் நாட்டை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். பெஸ்டரை ஹக்கானியாவிலும் 6 அல்லது 7 குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜோர்டான் நாட்டை சார்ந்தவர்கள். எங்களுடைய நாட்டுடைய ஒரு ஆளும் அண்மையில் ஜோர்டான் நாட்டுடைய ஒரு சகோதரரை சந்தித்து ஹாஷிமியா மதரசாவுள்ள ஓடக்கூடிய ஒரு மாணவருடைய தந்தையை சந்தித்து கேட்டாராம், ஷேக் அவர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தையை இந்த ஹாஷிமியா மதரசாவிலே எங்களுடைய நாட்டிலே கொண்டு வந்து ஓட வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய நாடு ஒரு முஸ்லிம் நாடு, பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடக்கப்பட்ட புனித பூமி, ஏன் நீங்கள் இந்த நாட்டிலே பௌத்த நாட்டிலே கொண்டு வந்து ஓர வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மதரசா இல்லையா அவருடைய நாட்டில் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மதரசாக்கள் ஒரு புறம் இருக்க முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றது மாஷா அல்லாஹ், அந்த பாடசாலையில ஒரு கிழமையில ஒரு நாள் ஒரே ஒரு நாள் பீரியட்தான் ஒரே ஒரு பாடம் தான் இஸ்லாம் பாடம் நடக்குது. அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டில் இஸ்லாம் பாடத்தை கூட கிழமைக்கு 2-3 கூட்டம் இல்லை. நாம் எங்களுக்குள்ள எப்படி அந்த நாட்டில் ஓட வைப்பது? அதனால் தான் உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து ஓட வைத்திருக்கிறோம் என்று அவர் பதில் சொன்னாராம். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்முடைய நாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் இரண்டு பாடத்தை விட அதிகமாகத்தான் இஸ்லாம் பாடம் கிழமைக்கு நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு. அந்த நாட்டில் ரமலானுக்கு அரசியல் ரீதியாக விடுமுறை கிடையாது. எம்முடைய நாட்டிலே அரசாங்க ரீதியாக ரமலானுக்கு விடுமுறை. அந்த நாட்டிலே முஸ்லிம் நாடு என்று சொல்லுகிறோம், இலவசமாக புத்தகம் கொடுக்கிறார்கள் படிப்பதற்கு. ஆனால் இலங்கை நாடு எமக்கு புத்தகம் இலவசமாக தருகின்றது, போய் படி என்பதாக. பாகிஸ்தானிலே யூனிஃபார்ம் இலவசமாக கொடுப்பது கிடையாது. நீங்க பாடசாலைக்கு போவதாக இருந்தா சல்லி கொடுத்துத்தான் நீங்கள் துணியை வாங்கி தைத்து பாடசாலைக்கு போக வேண்டும். முஸ்லிம் நாடு, அன்புக்குரிய சகோதரர்களே, எமது நாட்டில் யூனிஃபார்ம் ஃப்ரீ, எங்களது நாட்டில் புத்தகம் ஃப்ரீ, ரமலானுக்கு அரசாங்க ரீதியாக விடுமுறை. பாகிஸ்தான்ல ரமலானுடைய மாதம் வரும் பொழுது அடிக்கின்ற சூடு 45 டிகிரி செல்சியஸையும் தாண்டும். சென்ற ரமலானுக்கு முந்தைய ரமலானில் 2000 பேர் கராச்சியில் மாத்திரம் சஹீதானார்கள். அந்த நாட்டுடைய முஸ்தி ஃபத்வா கொடுத்தார்கள், வயசாளிகள் தயவு செய்து நோன்பு பிடிக்காதீங்க, சிறுவர்கள் நோன்பு பிடிக்காதீங்க, நோயாளிகள் நோன்பு பிடிக்காதீங்க, பயங்கரமான சூடு. அது போக ஒவ்வொரு நாளும் 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் பவர் கட் பண்ணப்படுகிறது. அந்த அளவுக்கு சூட்டிலையும் லைட் கரண்ட் கிடையாது. எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 10 வயதுடைய, 12 வயதுடைய, 15 வயதுடைய, 17, 18 வயதுடைய சின்னம் சிறார்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஆ பா பா என்று படிக்கக்கூடிய அந்த வயசு ஸ்கூல்ல போய் கவலை செய்யறாங்க. காலையில 8 மணி ஆனா 3 குரூப் போகும். பச்சிலம் பாலகர்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம். சகோதரர்களே, நீங்க எங்க போறீங்க? நான் போறேன் ஸ்கூலுக்கு. எங்க போறீங்க ஸ்கூலுக்கு? படிப்பதற்காக. உங்களோட வாப்பா என்ன செய்யறாரு? அவர் நல்ல ஒரு தொழில் இருக்கிறாரு, அதனால என்னை படிக்க வைத்திருக்கிறாரு, செலவழித்து நான் படிக்கிறேன். இன்னும் ஒரு கூட்டம் வரும், பெட்டையும் பவுலையும் தூக்கி கொண்டு வருவார்கள். 12, 13, 15, 16, 18, 20 வயதுடைய வாலிபர்கள் சிறார்கள். அன்புக்கு எங்க போறீங்க? கிரவுண்டுக்கு போறோம் விளையாடுறதுக்கு. நீங்க ஸ்கூலுக்கு போறது இல்லையா? இல்ல. இன்னொரு கூட்டம் வரும், அவர்களும் இதே வயதுடையவர்கள். எங்க போறீங்க? நான் கடையில வேலை செய்ய போறேன், தொழில் சம்பாதிக்க போறேன், ஹோட்டல்ல டீ அடிக்கிறேன், ரொட்டி போடுகிறேன், நான் அந்த பேக்கரியில வேலை செய்கிறேன், நான் அந்த டெக்ஸ்டைல வேலை செய்கிறேன். அந்த நாட்டுடைய அரசாங்கம் ஃப்ரீடம் கொடுத்திருக்கின்றது. எத்தனை வயதுள்ளவர்களுக்கும் தொழில் செய்யலாம், 5 வயதுடைய ஒருவருக்கும் தொழில் செய்து சம்பாதிக்கலாம். அதுக்கு அந்த நாட்களே தடை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நீங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதில்லையா, மதரசாக்கு போறதில்லையா என்று கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எங்களுக்கு உடுப்பு தச்சுறதுக்கு சல்லு இல்ல, ஷூ வாங்குறதுக்கு சல்லு இல்ல, புக்ஸ் வாங்குறதுக்கு சல்லு இல்ல. எங்களோட வாப்ப சின்ன தொழில் தான் செய்யறாரு, மாசம் 5000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு, மாசம் 7000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு, நாங்க எப்படி படிக்கிறது என்றுதான் அதிகமான குழந்தைகள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த நாட்டிலே அரசாங்க பாடசாலைகள் சுமார் 650 750 என்று நினைக்கிறேன் அல்லாஹ் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அதனுடைய பொறுமதியை நாங்கள் உணரவில்லை சகோதரர்களே, உணரவில்லை சகோதரர்களே. பாகிஸ்தானிலே வாழக்கூடிய முஸ்லிம் நாடு அதிகமான உலமாக்கள் சுமார் நாம் போயிருந்த 2 வருடத்துக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஷஹீதானார்கள், துப்பாக்கியினால் சுடுகிறார்கள். அவர்கள் ரத்தத்தோடு அவர்களுடைய காட்சிகளை பார்க்க முடியாது. மதரசாக்கள் கொண்டு வந்து திடீர் திடீர் என்று எமது நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள் ஓதிய இடம் அன்புக்குரிய சகோதரர்கள் ஜனாதாவை கொண்டு வந்து வைப்பார்கள். இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, 2013 ஆஷூராவுடைய நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுமார் 38 மதரசா மாணவர்களை துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்வார்கள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்திலே. 2014 முதலாம் மாதத்திலே பெஷாவரிலே உள்ள ஒரு மஸ்ஜிதிலே பம் பிளாஸ்ட் போட்டார்கள். இரவு ஜும்மேராத்துடைய பயான் நடந்து கொண்டிருக்கின்றது. மகரிப் நடக்க முன்னால் மகரிப் தொழுதார்கள். தொழுது விட்டு பார்த்தால் 60 பேருக்கிட்ட ஷஹீதாகி விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை விட ஒரு திறம் இருந்தது. நீங்களும் சோசியல் மீடியாக்களில் பார்த்திருப்பீர்கள். அது 2014 12 மாதம் அன்புக்குரிய சகோதரர்களே, பாடசாலையில் பச்சிளம் குழந்தைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த கயவர்கள், அந்த விரோதிகள், ஈழம் இறக்கமற்றவர்கள் துப்பாக்கியினால் ஸ்கூலுக்குள் வந்து பாடசாலைக்குள் புகுந்து விரட்டி விரட்டி அந்த குழந்தைகளை சுட்டார்கள். 140 குழந்தைகள் ஷஹீதானார்கள். 9 டீச்சர்ஸ் ஷஹீதானார்கள். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். அன்றைய தினம் பாகிஸ்தான் அழுத நாள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு ரத்தத்தோடு மக்கள் வாழ்கிறார்கள் எமது நாட்டிலே. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நியமத்துக்களையும் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த கண்டி மண் பெற்றிருக்கக்கூடிய நியமத் இந்த நாட்டிலே அன்புக்குரிய சகோதரர்களே, சுமார் 2016 15 லட்சம் டூரிஸ்ட் இந்த நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நாடு 1796 ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 1815 மத்திய மலையக மண்ணை அவர்கள் கைப்பற்றினார்கள். 1948 இந்த நாட்டிலே சுதந்திரத்தை நாம் பெற்றோம். இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம். பல இன்னல்களை சந்தித்தோம். 90 பல உயிர்கள், 2001 மாவனிலையிலே பல உயிர்களை இழந்தோம். அன்புக்குரிய சுகோதரர்களே, பல இன்னல்களை இந்த நாட்டிலே நாங்கள் மேற்கொண்டோம், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறதே, அது வேற எந்த நாட்டில் கூட கிடையாது சகோதரர்களே. முஸ்லிம் நாடுகளுக்கு கிடையாது சகோதரர்களே. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகள் பெரும்பாலும் மத்திய மலையக மண்ணை மிதிக்காமல் செல்ல மாட்டார்கள். அதில் வரக்கூடிய அதிகமான அரேபியர்கள் கண்டிக்கு வந்தால் சொல்லுவார்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்டியில் இருக்கக்கூடிய இந்த மலைய மத்திய மலையக மண்ணை நீங்கள் சுத்தி பாருங்கள். நாங்காபுரங்களிலும் மலைகளால் சூழப்பட்டு பச்சை பசையல் என்ற மரம் செடி கொடிகளுடன், அழகிய நீர் அருவிகளுடன், இனிய தென்றல் காற்றை சுவாசித்த அந்த அரபியர்கள் சொல்லுவார்கள், கண்டி கிதாத்தும் மினல் ஜன்னா, கண்டி கிதாத்தும் மினல் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு துண்டுதான் இந்த கண்டி என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் எமக்கு எல்லா நியமத்துக்களையும் தந்திருக்கிறார். கிளைமட்ட பாருங்க, எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எமது வாலிப சமூகம் குறிப்பாக பயங்கரமான ஒரு வீழ்ச்சியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய சொல்லை கேட்காமல் நடந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நீங்கள் தாய் உம்மா என்று சொல்ல உம்மா இருக்க மாட்டா, வாப்பா என்று சொல்ல வாப்பா இருக்க மாட்டா. இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன், 1.5 வருடத்துக்கு முன்னால் ஒரு வாலிபன் வாப்பாரத்தில் பேசி, வாப்பா நான் ட்ரிப் போகப் போகிறேன், நான் சுற்றுலா போகப் போகிறேன், என்னுடைய நண்பர்களுடன் நான் உல்லாசமாக போய் வரப்போகிறேன், அனுமதி தாருங்களேன் என்று கேட்டபோது அந்த வாப்ப சொன்னாராம், மகனே நீ போயிடாது, மகனே எனக்கு போறது அவ்வளவு நல்லமா படல, நீ போகாது. அந்த மகன் எவ்வளவு வற்புறுத்தி வாப்பத்தை கேட்டபோது வாப்ப சொன்னாராம், நீ போவதாக இருந்தால் போ, ஆனால் வீட்டுக்கு நீ திரும்பி வர மாட்டாய். நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை, நீ போகிற. அப்பா அந்த மகன் கேட்கவில்லை. அவன் நண்பர்களுடன் வாலிபர்களுடன் சுற்றுலா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். அவன் சுற்றுலா செல்லுகிறான். தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை. கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கடலிலே நீராடுவோம் என்று வாலிபர்கள் எல்லோரும் சென்றார்கள். இந்த செய்தியை வானொலியில் கூட சொன்னார்கள், ரேடியோவிலே சொன்னார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வாலிபர்கள் எல்லோரும் குளித்துவிட்டு கரைக்கு வந்தார்கள். இந்த வாலிபனை காணவில்லை. தேடுகிறார்கள், எங்கே 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 என்று. யாருமே எல்லோரும் திகைத்து போகிறார்கள். எப்படி காப்பாற்றுவது? நீரிலே மூழ்கிவிட்டாலும் தெரியா. பக்கத்தில் உள்ளவர்களை அழைக்கிறார்கள். எல்லோரும் வந்து ஒரு மாதிரியாக அவரை பிடிக்கிறார்கள், தேடுகிறார்கள். கடலுக்குள் அவன் மூழ்கிவிட்டான். அவனுடைய உடம்பை தூக்கி கரைக்கு வந்தார்கள். எல்லோ வாலிபர்களும் தட்டினார்கள், அடக்கினார்கள், பேசினார்கள். மூச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. எல்லா வாலிபர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். வைத்தியர் பக்கத்தில் இருந்து வந்தார். ஒரு வைத்திய சாலையில் இருந்து அவர் சொல்லிவிட்டார், இவருடைய ரூஹு போய்விட்டது, இவர் வஃத்தாகிவிட்டார், இவர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்ன பொழுது வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாகனத்தை பிடிச்சாவது ஜனாசாவை நாங்கள் வீட்டுக்கு கொண்டோம் என்று பார்த்த பொழுது வைத்தியர் சொன்னாரா, இந்த உடம்பை எங்கும் உங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாது, இந்த உடம்பிலே ஒரு கிருமி பரவி இருக்கின்றது, இதனை வீட்டுக்கு கொண்டு போனால் அங்கே உள்ள அனைவருக்கும் இது தொற்றும், எனவே இவரை வைத்தியசாலைக்கு நீங்கள் கொண்டு போருங்கள், இல்லை என்றால் இதே இடத்திலிருந்து நீங்கள் கொண்டு போய் அடக்கக்கூடிய இடத்தில் அடக்கிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது வாலிபர்கள் அழுகிறார்கள். அனைவரும் அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு வைத்தியசாலையில் கொண்டு போய் அங்குள்ள எல்லா விடயங்களையும் முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு அந்த ஜனாசா போகவில்லை, கபரை நோக்கித்தான் அந்த ஜனாசா அந்த வாலிபனுடைய ஜனாசா சென்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வாப்பட பேச்சு வாப்பட சொல்லு, மகனே நீ போவதாக இருந்தா போ, ஆனா நீ திரும்பி வர மாட்டாய் என்று கவலையோடு ஆத்திரத்தோடு அந்த தந்தை சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வாலிபன் வீட்டுக்கு திரும்பி போவது ஒரு புறம் இருக்க, ஜனாசாவை கூட அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பவில்லை, ஜனாசாவை கூட அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பவில்லை. எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய சிறார்களே, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் எனக்கு தந்த பெரும் பொக்கிஷங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர், அப்பா இல்லையே பாப்பா இல்லையே சந்தோஷப்படுத்தணுமே, அவர்களை ரொம்பவுக்கு கூட்டிக் கொண்டு போகணுமே, அவர்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கணுமே, உயிரோடு இருந்த காலம் அவர்களை நாங்கள் கவனிக்க கிடைக்கலையே என்று அழும் எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ உள்ளங்கள் இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு நடப்போம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான். உடல்நோயை பொறுத்தமட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஸும்ம அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வளங்களும் இருக்கின்றது. பாடசாலை வேண்டுமா, வைத்தியசாலை வேண்டுமா, மதரசாக்கள் வேண்டுமா, மஸ்ஜித் வேண்டுமா, எல்லா வசதிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் நாங்கள் அதை சரியான முறையிலே பயன்படுத்த தவறிவிட்டோம், அதனை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்திலே அவர்கள் வீழ்ச்சி ஒரு புறம் இருக்க, அவர்கள் மத்தப்படுத்தினாலும் நன்றாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் கவலை கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. சகோதரர்களே, இந்த வருடம் ஓனவனுடைய ரிசல்ட்டை எடுத்து பாருங்கள், சிறந்த பெறுபேர்களை பெற்ற முதல் 10 பாடசாலைகளில் முஸ்லிம் பாடசாலை ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஓலவல்ல 9 பாடத்திலையும் 9 பாடத்திலையும் W எடுத்த பல் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 250 மதரசாக்களில் அதிகமான மதரசாக்களில் ஓலவல் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எமது மதரசாக்களிலும் இருந்தது, ஆனால் யாருமே 9 பாடத்திலும் சித்தி அடையாமல் இருக்கவில்லை. ஏதோ 3 பாடத்துக்கு மேலால் அனைவரும் பாஸ் ஆகித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பதோ 2 வருடம் 1 வருடம் தான் படிப்புக்குரிய சகோதரிகள். உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுடைய ஓலவல் ரிசல்ட் உடைய நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இஸ்லாம் பாடத்தில் ஒரு எஸ் எடுக்க முடியாத சகோதரர்கள், எவ்வளவு லேசான கேள்வி. பேப்பரை எடுத்து படித்தா மத்த போகக்கூடிய ஒரு குழந்தை அந்த பேப்பரை எழுதி அது ஒரு SC எடுக்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பயங்கரமான நிலைமைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் திரும்பாவிட்டால் நிச்சயமாக ஒரு பயங்கரமான நிலைமையை சந்திப்போம். சில மாதங்களுக்கு முன்னால் கொழும்புலே ஒரு ஹுத்பாவை ஓதி முடித்து விட்டதுக்கு பின்னால் ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஹஸரத் நான் உங்களை போஜம்பரை சிறைச்சாலைக்கு நீங்கள் ஹுத்பாவுக்கு வருவீர்கள். 2011 அவர் போகம்பரை சிறைச்சாலையில் பொறுப்பு அதிகாரியாக இருந்தார். இப்பொழுது வெளிக்கரை சிறைச்சாலையில் அவர் பொறுப்பு அதிகாரியாக இருக்கிறார். அவர் பேரலை மஸ்ஜிதில் ஹுத்பாவை முடிந்ததற்கு பின்னால் சந்தித்து விட்டு சொன்னார், மிச்சம் சந்தோஷம், நீங்கள் என்னுடைய ஒரு விடயத்தை கட்டாயம் கேட்க வேண்டும், உங்களுடைய நம்பரை தாருங்கள், நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன விடயம் என்று சொன்னால், எங்களுடைய வாலிபர்கள் பயங்கரமான முறையிலே சிறையிலே பந்தி பயங்கரமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இந்த செய்தியை உங்களுடைய ஒவ்வொரு ஹுத்பாவிலும் கட்டாயம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு அவர் சென்ற மாதம் தொடர்பு கொண்டு என்னுடன் பேசும்போது சொன்னார், ஹஸ்ரத் தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறைச்சாலைகளிலும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 664,068 பேர் சிறையில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், மாற்று மதத்தவர்களும் இருக்கிறார்கள். அதில் அவர் சொன்ன கவலையான செய்தி என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நான் கேட்கவும் அவர் சொன்னார், எத்தனை பேர் என்று சரியான முறையிலே சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் மாத்திரம் 8,000 பேர் இருக்கிறார்கள். 8,000 பேர், அவர்களுடைய வயசு என்னன்னு கேட்டா 13 வயது. 14 வயது, 15 வயது, 18 வயது, 20 வயது, 23 வயது, இந்த 2017 கூடிய 13 வயது, 15 வயது வாப்போட உண்மையோட அவர்களுக்கு சுதுமத்து செய்து கொண்டு படிவிடை செய்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய படிப்பை துயரக்கூடிய அந்த காலம் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு பிரஜையாக ஆகுவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பருவம். அவர்கள் படிக்கக்கூடிய அந்த காலத்தை சிறையில கழிக்கிறாங்க. இப்ப ஒரு ரமலான் வருது, அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சகோதரர்களே? என்ன ஆகும் சகோதரர்களே? அன்புக்குரிய அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, அவர் சொல்லிவிட்டு சொன்னார், 16.2 வீதம் சிறைக்குள் வாழ்கிறார்கள். 16.2 வீதம் நாம் நாட்டில் இருக்குவதே 10 வீதம் சகோதரர்களே. சொல்லிவிட்டு சொன்னார், இந்த 8000 பேரும் எதனால் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? இவர்கள் திருடி விட்டு வரவும் இல்லை, யாரை கொலை செய்து விட்டும் வரவில்லை. இவர்கள் வந்தது ஒரே ஒரு காரணம், டிரக்ஸின் மூலமாகத்தான், போதை வஸ்தை தாவித்தலின் மூலமாகத்தான், போதை வஸ்தை குடுவை கஞ்சாவை அபினை போதை வஸ்துக்களை தாவித்துத்தான் இன்றைக்கு 8000 வாலிபர்கள் எமது நாட்டிலே முஸ்லிம்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லிவிட்டு சொன்னார், 7 வீதம் தான் பல்கலைக்கழகங்களில் இருக்கும், ஆனால் 16.2 வீதம் எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய புத்திஜீவிகளே, பட்டுநாய்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு ஊருக்கும் தந்திருக்கக்கூடிய நிலைமை எமது வாலிபர்கள், அவர்களை பாதுகாப்பது எமது பொறுப்பு. விளம்பரையை சொல்ல போனால் நான் நினைக்கிறேன், உடனோரைக்கே இது போன்ற பிரமாண்டமான ஒரு மஸ்ஜித் கிடையாது. அல்லாஹ் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான், இது போன்ற பெரிய ஒரு பார்க்கிங் கிடையாது. அல்லாஹ் வளத்தை தந்திருக்கிறான், எல்லா எல்லா வளங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், அதனை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ரமலானுடைய மாதம் வருகின்றது, எங்களுடைய வாலிபர்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள்? விடுமுறை கொடுத்து விட்டால் பாடசாலையில் அவர்கள் எப்படி பயின்றோரும் சிந்தியுங்கள். வாலிபர்களே, உங்களுடைய வாலிபம் பொன்னானது, அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதம் வருகின்றது, அந்த குர்ஆனை ஒன்று திரட்டியது உங்களை போன்ற ஒரு 17-18 வயது ஒரு வாலிபன். ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் கூப்பிட்டு சொன்னார்களாம், நீங்க குர்ஆன் ஒன்று சேருங்கள். ஸைது இப்னு சாபித்தே, நீங்க ஒரு வாலிபராக இருக்கிறீங்க, இன்னக ஷாபுன் ஆகிலுன் லா நத்தஹிமு, நீங்க புத்திசாலி உள்ள ஒரு வாலிபராக இருக்கிறீங்க, நீங்க குர்ஆன் ஒன்று சேருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், ஒரு மலையை கலட்டி இன்னொரு மலையை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்க சொன்னா எனக்கு வைப்பதில் ஏசி, ஆனா இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நீண்ட ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்கின்றது, சொன்னார்கள், வற்புறுத்தினார்கள், ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரஹு, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை விரிவாக்கின்ற வரைக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வற்புறுத்தி கொண்டு இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு பொறுப்பெடுத்தார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை எங்களிடத்தில் ஒன்று சேர்த்து தந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனை ஓதுவதற்கு இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஃபாத்திஹா சூரத்து தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜனாதாக்கள் மஸ்ஜிதில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் ஹஸ்ரத் கேட்பார், குடும்பத்தாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, உங்களோட குடும்பத்தில் யாரும் இருக்கிறீங்களா தொழுவிக்கிறதுக்கு கேட்பாரு. குடும்பம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பதிலை சொல்லும், ஹஸ்ரத் நீங்க தொழுவீங்க. ஹஸ்ரத் ஹஸ்ரத்துக்கு தொழுவிக்க தெரியாமல் ஹஸ்ரத் கேட்டது, ஹஸ்ரத்துக்கு தொழுவிக்க தெரியும், ஹஸ்ரத் தொழுவித்தா தொழுகக்கூடாது என்பதற்காக ஹஸ்ரத் கேட்கல. ஹஸ்ரத்துக்கு தெரியும், இந்த சந்தோக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த மனிதர், இந்த ஹாஜியார், இந்த மனிதர், இவருடைய மகன்மார்ல யாராவது இந்த இடத்துல வந்து கவலையோடு அழுகையோடு என்ற வாப்பரப்பா பாவம் மன்னிக்கப்படணுமே, இவ்வளவு காலம் என்னை வாழ வச்சா, எனக்கு உடுக்க தந்தா, எனக்கு உடைய தந்தா, எனக்கு சாப்பிட்டு தந்தா, நான் கேட்கிறதெல்லாம் வாங்கி தந்தா, என்னை படிக்க வச்சு ஓத வச்சு, இன்றைக்கு நான் 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆகிட்டேன். இந்த வாப்பர ஜனாசாவுக்கு முன்னால் வந்து அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டுவதற்கு எங்களுக்கு தெரியாவிட்டால் எங்களை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் சகோதரர்களே? யார் இருக்க முடியும்? அல்லாஹும்மா ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் இல்லை, ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஐந்து பத்து என்று குழந்தைகள் இருப்பார்கள். ஒத்தருக்குமே தொழுவிக்க தெரியாது, ஃபாத்திஹா சூரத்து தெரியாது. அல்லாஹும்மா ஃகஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்ஹலஹு வஃஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்த் வநஃபிஹி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபு அல்யபியது மினத் தனஸ் என்று சொல்லக்கூடிய துஆ பாடம் இல்ல. அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியும், அவர் வேற வாகனம் கோடிக்கணக்கான பெருமதி உள்ள வாகனம், அவருடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் பல பல ஆயிரக்கணக்கான பெருமதி உள்ள மொபைல், அவர் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு பல்லாயிரக்கணக்கான பெருமதி உள்ளது. ஆனா அவருக்கு துவா பாடம் இல்ல, பாப்பா அழுது கொண்டு கபருக்கு போகிறார். அன்புக்குரிய அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். வரக்கூடிய ரமலான் அது சிறந்த ஒரு எங்களுக்கு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். எத்தனையோ ஊர்கள்ல சென்ற வருடங்கள் கூட குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு ஊருக்கு ஒரு விழா ஒரு நிகழ்வை வைத்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு எம்மையும் அழைத்திருந்தார்கள். சுமார் நான் நினைத்தேன் ஒரு பயானுக்கு என்பதாகத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு போய் உட்கார்ந்து ஹசரத் நீங்க கொஞ்சம் கலா தோதி காட்டுங்க, பல நூறு ஐநூறு ஆண்கள் அந்த 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 மஸ்ஜிதில் ஒன்று குழுமி இருந்தார்கள். என்ன நடக்கப் போகுது என்று எனக்கு அதுவரைக்கும் தெரியாது. அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து 30 நோன்பு வரைக்கும் கடைசி வரைக்கும் ஹிஸ்பு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து குர்ஆனை ஓதி திருப்தி கொண்ட வாலிபர்கள் அவர்களில் ஒருவர் இருவர் அல்ல, 150 வாலிபர்கள் இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதுவும் ஒரு பின்தங்கிய இடமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த நிலைமைகளில் வைத்து அவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்தமட்டில், எமது உடனூரை பொறுத்தமட்டில், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை அதிகமான மக்களுக்கு தந்திருக்கிறார். அதிகமான தரவந்தர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறோம், அதிகமான கஷ்டமானவர்களும் வாழ்கிறோம். நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். வாலிபர்களை இந்த ரமலானில் எப்படியாவது குர்ஆனுக்கு ஒரு வழிகாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் ரமலான் முடிந்துவிட்டால் பாடசாலை ஆரம்பித்துவிடும். ரமலானுடைய மாதம் முக்கியமான ஒரு மாதம். அவர்கள் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. பாவம் செய்வதற்கு முக்கியமான ஒரு நிலைமைதான் ஓய்வு நேரம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அந்த அசீசுடைய மனைவி ஜுலைஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கெட்ட முறையிலே நடப்பதற்கு காரணமாக இருந்தது ஓய்வு நேரம் தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஓய்வு நேரங்கள் நுகருக்கு பின்னாலாக இருக்கலாம், தராவிகளுக்கு பின்னாலாக இருக்கலாம். எமது வாலிபர்களுக்கு நிர்வாகிகள், புத்திஜீவிகள், பட்டதாரிகள், உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அவர்களுக்கு ஒரு அழகான பிப்பகுடைய வகுப்பாக இருக்கலாம். நபியுடைய சரித்திரங்கள் யாருக்குமே என்று தெரியாது, அதாக இருக்கலாம். குர்ஆனுடைய திருத்தங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சியை செய்வோம். நிச்சயமாக அது எம்முடைய குழந்தைகளுக்கும் எமது ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு பிரயோஜனம் அளிக்குவது மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் வரக்கூடிய இளம் சிறார்களும் இதனை கண்டு அவர்களும் அந்த வழியிலே செல்ல காரணமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய சங்கை பொருந்திய கண்ணியமான அந்த ரமலானுடைய மாதம் மிகவும் பொன்னான ஒரு மாதம். அந்த அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்புகளை நோற்று அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பயங்கரமான ஜனாசாக்களை ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இறக்கமுள்ள நாயனே, நீ எங்களுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. ரமலானுக்கு முன்னால் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி விடாது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் உடல் ஆரோக்கியத்தை தந்து அந்த புனிதமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அந்த ரமலானிலே நல்ல முறையிலே நோன்பு நோற்று யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தையும் மகஃபரத்தையும் நிரப்ப நல்ல எண்ணை பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எத்தனையோ பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்திடுவாயாக. எத்தனையோ பேர் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டு அல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்திடுவாயாக. எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ முஸ்லீம்கள் சிறைச்சாலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ், மனிதன் என்ற ரீதியில் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் அல்லாஹ், அவர்களை மன்னிச்சிடுவா அல்லாஹ், அவர்களை பொருந்திக் கொள்ளாகலாம், அவர்களுக்கு விடுதலை கொடுத்துடுவா அல்லாஹ். யாரே எமது ஊர்களை கபூல் செய்வாயாக, எமக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்துடுவாயாக, எமது வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களுக்கு ஈமானிய உணர்வை கொடுப்பாயாக, தக்குவாவை கொடுப்பாயாக, சாலிஹான் அமலை தமது வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுப்பாயாக. யார் எத்தனையோ பெற்றோர்கள் கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை விசாலமாக்குவாயாக, ஜன்னத்துல் பிரதோஷி நந்தவனமாக ஆக்குவாயாக. எமக்கு சிறுபிராயத்திலிருந்து கல்வி போதித்த ஆசிரியர் ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அனில் அஹமது.